कात्यायन् प्रसन्न कृतनिज विहित सत्सपां प्राप्य कृष्णो तूतं राज्ञां प्रथोक्ष्य अमरमुनिविदिता शेषकृत्य प्रयासीत् चक्रप्रस्थं समूभिर्बहुविभवयुधं पन्तुभिः मानितोष्यं भीमेनाभाद्य पार्हत्रमथ त्रिपदिन् மோஷயன்மே பிரசீதேத். அதிகாலையில் துயிலெழுந்து காலை கடன்களை முடித்து பகவானான தன்னைத்தானே தியானித்து சந்தியாவந்தனம் முதலிய கர்மாக்களை செய்து சுதர்மா சபைக்குச் சென்று பாண்டவர்களிடமிருந்து வந்துள்ள தூதனையும் மற்ற அரசர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட தூதர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றவரும் நாரத மகரிஷியின் மூலம் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொண்டு இந்திரப்பிரஸ்தத்தை அடைந்தவரும் அங்கே சகலவிதமான படைகளுடனும் செல்வ செழிப்போடும் தனது பந்துக்களால் வணங்கி வரவேற்கப்பட்டவரும் பீமசேனரின் மூலமாய் ஜராசந்தனை கொன்றவரும் ஜராசந்தனால் சிறை வைக்கப்பட்டிருந்த தனது பந்துக்களையும் அரசர்களையும் விடுவித்தவருமான ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு பிரதட்சமாக காட்சி அளிப்பாராக.
பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச வஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் எழுதிய கிருஷ்ண சாரித்ய மஞ்சரி 23வது ஸ்லோகம் நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய அர்த்த அனுசந்தானம் நாம பார்ப்போம். இப்போ சாக்ஷாத் லக்ஷ்மி காந்தனாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நாள்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கை கால் முகம் கழுவி ஆச்சமணம் செய்து மாயைக்கு அப்பாற்பட்ட ஆத்மஸ்வரூபத்தை உடல் புள்ளரிக்க தியானித்து வந்தார். இங்க பாருங்க, கிருஷ்ணனுக்கு அன்றாடம் இது செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கர்மம் இல்லை. ஆனால் சாமானிய மனிதர்களாக இருக்கப்பட்டவர்கள் தினசரி காலையில எந்திரிச்ச உடனே நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத அவர் நடத்தி காண்பித்தார். அதை ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பகவான் கிருஷ்ணன் நிர்மலமான நீரில் முறைப்படி நீராடி, சரி ஆடை உடுத்தி, சரி சங்கியாவந்தனம் அப்படிங்கிற நித்திய கடமைகளை செய்தார். அப்புறம் என்ன, அக்னி காரியம் அக்னிகாரியம் முடித்துட்டு மௌனமாக காயத்ரி ஜபம் செய்வதை நித்திய அன்றாட பழக்கமாக கிருஷ்ணன் வைத்திருந்தான். பாருங்க, கிருஷ்ணனுடைய கதை கேட்கும்போது அவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சார் அப்படின்னு பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சார்னு பார்க்கணும். காலையில நித்திய சந்தியாவந்தனம் செய்தார், காயத்ரி ஜபம் செய்தார் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்தார் தெரியுங்களா, தனது அம்சமாக இருக்கக்கூடிய பசு, அந்தனர், தேவர், முதியவர், குரு மற்றும் பிராரணி. பாருங்க, இதெல்லாம் நாம ஒரு மனுஷாலா பிறந்து இந்த பிராணிக்கு கொடுக்க கூடுது, இதெல்லாம் நம்ம நித்தியம் நித்தியம் செய்ய வேண்டிய உரிய விஷயத்தை இவர்களை வணங்கி அதுக்கு அப்புறம்தான் மங்கள பொருட்களை தொடக்கூடிய ஒரு பழக்கத்தை கிருஷ்ணன் வச்சிருந்தார். பாருங்க, ஒரு புராணம் கேட்கும் போது கிருஷ்ணன் எவ்வளவு ஒரு நல்ல நல்ல விஷயங்களை வச்சிருந்தா, இதெல்லாம் நமக்கு இந்த புராணம் கேட்கும் போது கிடைக்கக்கூடிய நீதிகள். நீங்க இதையே எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் கேட்டு, கேட்டா பார்த்தாது, அதையில தலையில நிறுத்தி நிறுத்தினா பார்த்தாது. நாம இதுவரையிலும் எதை எதையை செய்து கொண்டிருக்கிறோம்னு நம்மளை நாமளே பரீட்சித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் சில விஷயம் செய்து கொண்டிருந்தா இன்னும் அதுல இன்னும் மேன்மையாக அடுத்த ஒரு விஷயத்தை எப்படி புகுத்துவதுன்னு சிந்திச்சு நாம இன்னும் மேன்மையான ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு என்ன சொல்லுது உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, யாதவர்கள் அனைவரும் சூழ நித்தியம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து சந்தியாவந்திரம் முடிச்சு பாருங்க, எல்லா விதமான ரிஷி யஜ்யம் எல்லா யஜ்யங்களும் முடிஞ்சு யாதவர்கள் அனைவரும் சூழ சுதர்மா அப்படிங்கிற சபைக்குள்ள கிருஷ்ணன் நுழைந்தார். அங்கு அந்த சுதர்மா சபையினுடைய அந்த சபையே ஒரு ஆச்சரியமான சபை. அது உள்ள போனா அந்த உள்ள இருக்கிறவங்க யாருக்குமே பசி, தாகம், சோகம், மோகம், முதுமை, மரணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த குறைகளும் அந்த சபைக்கே கிடையாது. அப்படின்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வைகுண்டம் எப்படி இருக்கும் பாருங்க. சுதர்ம சபையில நுழைஞ்சவங்களுக்கே பசி, தாகம், சோகம், மோகம், மரணம், முதுமை எதுவுமே இல்லை. அப்படிங்கும் போது எப்பேற்பட்ட காலங்கள் அது! கிருஷ்ணனுடைய அவதார காலம். கூடவே வாழக்கூடியவங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கிறாங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பேற்பட்ட அந்த சுதர்ம சபையில உடனே எல்லாரையும் பார்த்தான். ஆடல் பாடல்கள் எல்லாம் நடந்துச்சு. இப்படி இருக்கும் போது இதுவரையிலுமே சந்தித்து இருக்காத ஒரு மனிதன் அங்கே வரவே ஒரு காவலன் என்ன செஞ்சான், அவனை அழைத்து வந்து கொண்டிருந்தான். கிருஷ்ணன் பார்க்கிறான், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் வணங்கி கிருஷ்ணன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்றான். என்னது, ஜராசந்தனால் சிறை பிடிக்கப்பட்ட அரசர்கள் படக்கூடிய துயரத்தை விவரமாக எடுத்துரைத்தான். அந்த அரசர்கள் எல்லாம் தன்னை அனுப்பி வைத்ததாகவும் எப்படியாச்சும் நீங்க வந்து அனுகிரகம் செய்து ஜராசந்தனை வதைத்து எங்களை எல்லாம் விடுவித்து ஒரு நல்வழிக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தூதுவனாக அனுப்பினார்கள். கிருஷ்ணன் கிட்ட வேண்டதுக்காக அந்த தூதுவன் வந்திருந்தா. பாருங்க, இந்த நேரத்துல வணங்கி நிற்பது அவருடைய துயரை நீக்கக்கூடிய திறன் வேற யாருக்கும் இல்லை, சாக்ஷாத் கிருஷ்ணா உனக்கே உண்டு. அப்போ மகத அரசனா இருக்கக்கூடிய ஜராசந்தன் என்ற பெயரில் எங்களை கட்டியுள்ள வினை பாசத்தில் இருந்து எங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். 16,000 மதம் பிடித்த யானைகளின் வலிவு கொண்டவன் யாரு ஜராசந்தன், சாமான்யமில்லை. சிங்கம் ஆடுகளை சுற்றி வளைப்பது போல அரசர்களை சிறைப்பிடித்து அவனுடைய மாளிகையில அடைச்சிருக்கான். பிரபு, நீங்க எப்படியாவது தயவு செய்து அவங்களை எல்லாம் விடுவிச்சு காப்பாத்தனும் அப்படின்னு அந்த தூதுவன் கிருஷ்ணன் கிட்ட சொல்ல, இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே தேவ ரிஷியா இருக்கக்கூடிய நாரதர் அந்த சபைக்கு வந்தார். உடனே கிருஷ்ணன் எழுந்தான். சாக்ஷாத் தேவ ரிஷி அல்லவா, வந்த உடனே அவளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமணம் எல்லாம் தண்ணி கொடுத்து அவரை நல்ல உயர்ந்த ஆசனத்துல உட்கார வச்சு அவரு ரொம்ப அருமையா சில விஷயங்கள் சொல்றார். தர்மநந்தர் தர்மராஜன் பிரம்மலோகத்தில் பெறும் சிறந்த போகங்களை இந்த உலகத்திலேயே பெற்றிருந்தாலும் மிக உயர்ந்த செல்வ செழிப்பை அடைய விரும்பி வேள்விகளிலேயே சிறந்த வேள்வியாக இருக்கக்கூடிய ராஜசூய யாகம் அதனால் தங்களை ஆராதிக்க விரும்புகிறார், இதற்கு தங்களுடைய அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் உங்ககிட்ட சொல்ல சொன்னார்னு நாரதர் இன்னொரு செய்தியை கொண்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றார். பாருங்க, அந்த தர்ம என்ன சொல்லுது, தர்மராஜன் ராஜசூய யாகம் செஞ்சாலுமே அது கிருஷ்ணனுடைய ஆதரவில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் நாரதரை தூது விட்டுருக்கான். ஜராசந்தனால சிறைப்பிடிக்கப்பட்ட அரசர்கள் இன்னொரு தூதுவனை, ரெண்டு விதமான தூதுவன் கொண்டு வந்த ஒரு விஷயத்தையும் பக்கத்துல இருக்கிற உத்தவன் கிட்ட சொல்லி இப்ப நான் என்ன செய்யட்டும்னு கிருஷ்ணன் உத்தவனை கேட்கிறான். பாருங்க, கிருஷ்ணனுக்கு தெரியாதா தான் அடுத்து எப்படி செயல்பட வேண்டும்னு, இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய மந்திரியாக இருக்கக்கூடிய உத்தவன் கிட்டே கேட்டு செய்யணும் அப்படிங்கிற ராஜ நீதியையும் நம்ம கிட்ட சொல்றான். நாரத முனிவர் கூறியபடி, சரி வேள்வி புரிய இருக்கக்கூடிய அத்தை மகனாக இருக்கக்கூடிய தர்மராஜனுக்கு நீங்கள் உதவுவது அவசியம். இது யார் சொல்றாரு? உத்தவர் சொல்றார். அதே சமயம் சரணமடைந்த அரசர்களை காப்பதும் அவசியம். இப்ப இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப ஆகவே கிருஷ்ணா, நீங்க என்ன செய்யணும், ஜராசந்தனுடைய வதம் பலவிதமான நற்பலன்களை தரும். ஏன்னா அவன் வதம் ஆச்சுன்னா தான் அந்த அரசர்கள் வெளியே வர முடியும். ஒண்ணு, அவனுடைய வதம் ஆச்சுன்னா தான் தர்மராஜன் ராஜசூய யாகம் நடத்த முடியும். அப்ப என்னாச்சு, இந்த ரெண்டுமே உங்களாலதான் இது நடக்க வேண்டி வருது. அதனால நீங்க தயவு செய்து உடனே கிளம்பி இந்த ரெண்டு விஷயத்தையும் செய்வதற்கு உண்டான வேலையை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே கிருஷ்ணன் என்ன சென்றான், அழகிய உடனே கிளம்பினான். எங்க இந்திரபிரஸ்தத்துக்கு, அங்க தூரத்துல இருந்து கிருஷ்ணன் வர்றத பார்த்த உடனே தர்மராஜனுக்கு பயங்கரமான சந்தோஷம். உபாத்தியார்கள் நண்பர்களும் சூழ்ந்து நகருக்கு வெளியே வந்து கிருஷ்ணனை வரவேற்க ஆரம்பிச்சுட்டாங்க. பாண்டு புத்திரனான தர்மநந்தன் ரொம்ப நாளைக்கு பின்னாடி அந்த கிருஷ்ணனை பார்த்த உடனே திரும்ப 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 அவரை தழுவி கொண்டான். எல்லாரும் என்ன சொல்லுது, பாண்டவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த அன்பை பகிர்ந்த விஷயம் பாகவதம் ரொம்ப அழகா வர்ணிக்குது. இந்த நேரத்துல கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொல்றான், வேள்விகளிலேயே சிறந்த ராஜசூயத்தால் தங்கள் அம்சமாக இருக்கக்கூடிய தேவர்களை வழிபட விரும்புகிறேன், அதனால் இதைய நீயே முன்ன இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றார் தர்மராஜன். அப்போ இந்த ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படின்னா எல்லா அரசர்களையும் வென்று இந்த உலகத்தையே வயப்படுத்தி யாகத்துக்கு வேணுங்கிற எல்லா பொருட்களையும் சேமித்து இந்த வேள்வியை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். உடனே என்ன செஞ்சாங்க, தெற்கு திசைக்கு சகாதேவனை அனுப்பிச்சாங்க, மேற்கு திசைக்கு நகுலனை ஆச்சுங்களா அனுப்பிச்சாங்க, வடக்கு திசைக்கு அர்ஜுனன் தலைமையேற்று படைகள் போன்ற, கிழக்கு திசைக்கு பீமன் உடனே சென்று அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லா ராஜாவையும் வென்று அந்த யாகத்திற்கு வேண்டிய எல்லா செல்வங்களையும் கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்த பின்னாடிதான் இந்த ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தீங்கன்னா ஜராசந்தன் சாமானியவன் அல்ல. யாராவது ஒருவர் சென்று ஜராசந்தனை வென்று உடனே அவன்கிட்ட இருந்து அந்த திரவியம் கொண்டு வந்து ராஜசூயிகம் நடத்தும் அளவுக்கு அவன் லேசப்பட்டவன் அல்ல. உடனே என்ன செஞ்சான், எல்லாம் செஞ்சாங்க, ஆனா ஜராசந்தனை மட்டும் அவனை வெல்ல முடியலே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உத்தவர்கிட்ட வந்து எல்லாரும் கலந்து ஆலோசிக்கும் போது என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீமசேனன், அர்ஜுனன், கிருஷ்ணன் இந்த மூணு பேரும் என்ன செய்யறாங்க, அந்தனர் வேஷம் பூண்டு ஜராசந்தன் இருக்கக்கூடிய கிரிவிரஜ நகருக்கு கிளம்பினாங்க. என்னன்னா இப்ப போறது எதுக்குன்னா ஜராசந்தனுடைய வதத்துக்கு தான் போறாங்க. ஆனா வேஷம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தனருடைய வேஷத்தை போட்டிருக்கான். என்னன்னா ஜராசந்தன் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தனர் யார் வந்தாலும் அவரை உபசரித்து அவர்கள் என்ன கேட்டாலோ கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த குணம் ஜராசந்தன் கிட்ட இருந்துச்சு. சரி, கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் பீமனையும் ஜராசந்தன் பார்த்தான், அந்தனர்களே நீங்கள் என்னுடைய தேசத்துக்கு வந்தது எனக்கு மிகவும் பெருமை. சரி, நீங்க என்ன வேணும்னு மனசுல நினைச்சிட்டு வந்தீங்களோ என் தலையே ஆனாலும் அதை நான் தருவேன். பாருங்க, பலி சக்கரவர்த்திக்கு வாமன சுவாமி கேட்டார் பாருங்க, 3 அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அந்த க்ஷத்திரியர்களுக்கே ஒரு உரித்தான ஒரு குணம் என்ன தெரியுங்களா, யார் வந்து கேட்டாலும் கேட்கும் நிலை என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்ப இதே விதமான வாக்கு ஜராசந்தன் கொடுத்தான். இப்ப என்னாச்சு, உடனே என்ன செஞ்சா இவங்க மூணு பேரும் என்ன சொல்றாங்க, ஜராசந்தா அந்தனர் மாதிரி உங்ககிட்ட என்ன சொல்லுது, பொருளை யாச்சகம் பண்றதுக்காக நான் வரல, அப்ப எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்டா, போர் செய்யணும், போர் பிக்ஷை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுனான். உடனே என்ன நடந்துச்சு தெரியுங்களா, நாங்க மூணு பேர் இருக்கோம், அந்த மூணு பேர் கூட நீ யார் கூட வேணா சண்டை போடலாம் அப்படின்னு ஜராசந்தனுக்கு சொன்ன உடனே அப்பவே ஜராசந்தன் சொன்னான், நீங்கள் அந்தனர் வேஷம்தான் போட்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய புஜங்கள் நீங்கள் சத்திரியர்கள் என்பதை காண்பித்துக் கொடுத்து விட்டது. இருந்தாலும் நீங்கள் போட்டு வந்த வேஷத்துக்கு மரியாதை கொடுக்கவே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க ஜராசந்தன் இவ்வளவு கூர்மையான அறிவு வச்சிருக்கான், சாமான்யம் இல்லே. உடனே அவன் கிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்றார், என்னன்னு, இவன் குந்தியினுடைய மகன் பீமன், சரி. பக்கத்தில் இருக்கிறது அவனுடைய சகோதரன் அர்ஜுனன், சரி. நான் யார் தெரியுமா, இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய மாமன், சரி. என் பேர் கிருஷ்ணன், அது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்த உடனே உரக்க சிரித்தான் ஜராசந்தன். நீங்கள் போரை விரும்புவீர்களானால் கண்டிப்பா போரிடுறேன், ஆனா யார் கூட போரிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு வேணும் இல்ல. இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் கூட போரிடலாம்னா நான் எத்தனை தடவை உன்கிட்ட போரிட வந்த போதும், நீ உன்னுடைய நகரான மதுரையை விட்டு கடலை சரணடைந்தவன், நீ கடல்னா துவாரகா நகரத்துல பட்டணம் எழுப்பி அங்க போய் ஒளிஞ்சுகிட்டவன், உன்கிட்ட நான் எப்படி சண்டை போட்டும் அப்படின்னு ஜராசந்தன் கேட்கிறான் கிருஷ்ணனை பார்த்து. அர்ஜுனன், அவன் என்னுடைய வயசுக்கு ஒத்தவனே அல்ல, அவனுக்கு வலிமை எல்லாம் என்ன அளவுக்கு இல்லை, எனக்கு ஒத்த உடல் பெற்றவனும் அல்ல. அப்படி இருக்கும்போது அர்ஜுனன் கூட நான் போர் செய்ய முடியாது. ஆனா பீமன் பாருங்க, எனக்கும் அவனுக்கும் சமபலம் இருக்குது, வேணா பீமனோட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜராசந்தன் ஒத்துக்கிட்டான். உடனே பீமனுக்கு தன் கையால் ஒரு கதையையும் கொடுத்தான். இப்ப என்னாச்சு, ஜராசந்தனுக்கும் பீமசேனனுக்கும் அடிங்கப்பா, என்ன போர் என்ன போர், அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அந்த கதைகளை அந்த போர் போரிடுறது எப்படி இருந்துச்சுன்னா, ரெண்டு யானைகள் போரிடுகிற போது அந்த கை வேகத்தால் ஒன்றன் மீது ஒன்றாக வீசப்படும் இரு கதைகளும் தோல் இடுப்பு கால் கை துடை விழா என்ற இடங்களில் மோதி எருக்கங்குச்சி போல் தூள் தூள் ஆகினே அப்படின்னு பாகவதம் வர்ணிக்குது. இந்த மாதிரி எப்படின்னா, பகல்ல எல்லாம் போர் புரிய வேண்டியது, இரவுல மாளிகையில நண்பர்களாக இருக்க வேண்டியது. இந்த மாதிரி ஜராசந்தனும் பீமசேனனும் 27 நாட்கள் போர் புரிந்தார்கள். ஒரு நாள் பீமன் என்ன செஞ்சான், கிருஷ்ணன் கிட்ட வந்து, மாதவா நான் ஒன்னு சொல்றேன், ஜராசந்தனை போரிட்டு என்னால் வெல்ல முடியாது அப்படின்னு பீமசேனன் சொல்றான். உடனே என்ன செஞ்சான், அதனுடைய விருத்தாந்தத்தை சொல்றான். அந்த ஜராசந்தன் எப்படி பிறந்தான் தெரியுமா, இரு துண்டுகளாக பிறந்தவன், பிறந்து இறந்தவன். ஜரை என்ற அரக்கி அந்த ரெண்டு துண்டுகளை இணைத்து உயிரூட்டியவனே இந்த ஜராசந்தன். அப்ப என்னாச்சு, பீமசேனனுக்கு கிருஷ்ணனானவன் அவனுடைய மகிமையால் வலிமையை தந்து ஜராசந்தனை கொல்லக்கூடிய வழியையும் கிருஷ்ணனே பீமசேனனுக்கு சொல்லித்தந்தான். பாருங்க, எதிரிகளை அழிக்கக்கூடிய உபாயத்தை நினைவு கூர்ந்தான் பீமன். ஒரு மரக்கிளையை இரண்டாக பிழைப்பது போல் பீமனுக்கு எதிரியை அழிக்கக்கூடிய உபாயத்தை உணர்த்தினான். இப்ப என்னாச்சு, பீமன் அதனை புரிந்து கொண்டு ஜராசந்தனை கால்களை பிடித்து கீழே தள்ளினான். எதிரியின் ஒரு காலை என்ன செய்தான், தன் காலால் அழுத்தி மற்றொரு காலை கைகளால் பிடித்து யானை மறை கிளைகளை பிழைப்பது போல் இரு வாயிலிருந்து இரண்டாக கிழித்தான் ஜராசந்தனை. கால் துடை அண்டம் இடுப்பு முதுகு மார்பகம் தோல் கை கண் புருவம் காது என தனித்தனியே ரெண்டு துண்டாக பிளக்கப்பட்ட ஜராசந்தன். அந்த மக்கள் அத்தனை பேரும் வந்து ஜராசந்தனுடைய உடலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜராசந்தனுடைய வதம் சாக்ஷாத் பீமசேனனால தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் பீமனுக்காக ஜராசந்தனை விட்டு வைத்திருந்தான். ஏன்னா அரக்கர் குலத்தை பூர்த்தியாக அழிக்கக்கூடிய உபாயம் கிருஷ்ணன் கொண்டிருந்தான். அதனாலதான் ஜராசந்தனை கிருஷ்ணன் இதுவரையிலும் 17-18 தடவை போர் புரிய வந்த போதும் ஜராசந்தனை விட்டு வச்சதுக்கு காரணம், ஜராசந்தன் பீமசேனனால் அழிக்கப்பட வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட நியதி. மகத அரசன் ஜராசந்தன் கொல்லப்பட்டதனும் ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு பேரொளி எழுந்தது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் ரொம்ப சந்தோஷம், பீமசேனனை கட்டி இணைத்து பாராட்டினர். இப்ப என்னாச்சு, கிருஷ்ணன் ஜராசந்தனுடைய மகன், அவனுடைய மகனுடைய பேரு சகதேவன் அப்படின்னு பேரு, மகத அரசனாக அந்த சகதேவனை பட்டாபிஷேகம் செய்தனர். அந்த மகத அரசன் அதாவது ஜராசந்தனால் சிறையிடப்பட்டிருந்த எல்லா அரசர்களையும் விடுவித்தார். பாருங்க இந்த ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சுதர்மா அப்படிங்கிற சபையில கிருஷ்ணன் எப்படி இருந்தான், அவனுடைய நித்திய அன்றாட வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சு. ரெண்டு தூதுவர், ஒரு தூதுவன் அரசர்களை காப்பாற்றணும், இன்னொருத்தர் நாரதர் வந்து இந்த யாகம் செய்யணும். இந்த ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துவதற்காக ஜராசந்தனின் வதம் பீமசேனனை வைத்து கிருஷ்ணன் ஆடிய ஒரு அருமையான நாடகத்தை எவ்வளவு அழகா இந்த ராகவேந்திர சுவாமிகள் இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார். இது ரொம்ப பெரிய விருத்தாந்தம் ஆச்சுங்களா. இதுல யதாசக்தி யதாமதி இந்த ஸ்லோகத்துல நாம என்ன சொல்லுது, முடிஞ்சதை சொல்லி இருக்கோம். இன்னும் கிருஷ்ணனுடைய மகிமை நிறைய இருக்கிறதுனால இதெல்லாம் நடத்துறது சாட்சாத் குருராஜனுடைய கருணையினாலே அப்படின்னு சொல்லிட்டு, பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய பஜதாம் கல்ப விருட்சாய நமதாம் காமதேனவே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.